بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم يسر اللهم يسر اللهم اجعلني على الصراط المستقيم عقيدة وعملا وعلما تنرند عقيدة وليه فارت ليه مه مكية معنى ور فارتي نام فارت ورهن روم هذا وده இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு அவருடைய அமலை வைத்து முடிவு செய்யப்படுகிறது. அந்த அமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போதித்த கற்பித்துக் கொடுத்த நல்ல அமல்களாக இருந்தால் அவருடைய ஈமான் பலப்பட்டு கொண்டும் அதிகரித்துக் கொண்டும் இருக்கும். ஒரு மனிதர் ஈமான் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவரிலே வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அது உடனே ஏற்படுது அல்லது போக போக ஏற்படுது. நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல ஏதாவது முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு, அடுத்து அமல் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல விடுறாரு அல்லது அதுக்கு ஏதாவது வேறு கருத்துகள் சொல்றாரு. செய்யக்கூடாத பாவங்கள் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்கிறார். இந்த மாதிரியான முரண்பாடுகள் அவரிடத்தில் நிகழமையானால் அவருடைய ஈமான் ஒரு டேஞ்சரான ஒரு நிலையில் வந்துவிடும், ஆபத்தான ஒரு நிலைக்கு அவருடைய ஈமான் வந்துவிடும். ஒரு நோயா ஒரு உடனே நோய் தாக்குவதைப் போல, அந்த நோய் எப்படிப்பட்ட நோய் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை உண்டு. சில நேரங்களில் சில நோய்க்கு சிகிச்சை கிடையாது, அவ்வளவுதான், நேரா மூச்சு தான், புரியுதா? சோ அந்த மாதிரியும் இருக்கு. அந்த நோய் மொத்தமா வெளியேறணும் இல்ல அந்த நோய் ஒட்டிக்கிட்டே இருந்தா அவரை கொண்டு போய் மூச்சுடைய கிணத்துல தான் தள்ளும், நல்லா பாதுகாக்கணும். நேற்று சொல்லும் போது சில விஷயங்களை குறிப்பிட்டு அதனுடைய சுருக்கம் என்ன, ஒரு கூட்டம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நூத்துக்கு நூறு சரியா இருக்கணும், ஒரு பாவத்தை செஞ்சா கூட காஃபிர் என்று குஃபருடைய வாசலை அகல திறந்து வைத்தார்கள். யார் எந்த பாவத்தை செஞ்சாலும் உடனே அவங்கள அந்த வாசல் வழியா அவங்கள இஸ்லாமிலிருந்து வெளியேற்றி குஃபருல தள்ளிட வேண்டியது, அவங்க நிரந்தர நரகவாசி என்று வேண்டியது. ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இஸ்லாம் ஆயிட்டாரா என்ன செஞ்சாலும் பிரச்சனை கிடையாதுங்க என்பதாக அவர்களுடைய நிலைப்பாடு. நாம் என்ன கூறுகிறோம், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடு இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள நிலைப்பாடு, இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள நிலைப்பாடு. எதுக்கெடுத்தாலும் சின்ன பாவம் பெரிய பாவம் என்று எந்த விதமான வித்தியாசப்படுத்தாம, அல்லது பாவத்தை எப்படி செஞ்சாரு அப்படிலாம் வித்தியாசப்படுத்தாம, பாவம் செஞ்சாலே அவர் காஃபிர் இதையும் நம்ம சொல்ல மாட்டோம். அதே போல என்ன பாவம் செஞ்சாலும் சரி அது ஈமான பாதிக்காது அப்படியும் சொல்ல மாட்டோம். அப்ப நாம் வகைப்படுத்துவோம், வித்தியாசப்படுத்துவோம், விளக்கம் வைப்போம், புரியுதுங்களா? எதை செய்தார், என்ன எண்ணத்தில் செய்தார், புரியுதா? எதை செய்தார், என்ன எண்ணத்தில் செய்தார், அந்த மாதிரி நம்ம வித்தியாசப்படுத்துவோம், புரியுதா? அப்ப ரெண்டு கூட்டத்துக்கும் தான் நம்ம மறுப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி ரெண்டு கூட்டத்தார்களுக்கு நம்ம மறுப்பு கொடுக்கும்போது அதுல குறிப்பா அந்த முதல் கூட்டத்தார்கள் அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப தெளிவா மறுப்பு கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த முதல் கூட்டத்தார்கள் யாரு, பெரும்பாவம் செய்தாலே அவரை காஃபிர் என்று சொன்னார்கள். அவங்க தான் குரான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் சில ஆதாரங்களை சொன்னாங்க, புரியுதுங்களா? இப்ப அந்த ஆதாரங்களுக்கு தான் நம்ம சில பதில்களை பார்க்க போறோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவை பொறுத்தவரை ஈமான் என்பது நம்பிக்கை சொல் செயல், ஈமான் என்பது நம்பிக்கை சொல் செயல், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஈமான், புரியுதா? இதுதான் அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஆ உடைய பெரும்பாலானவர்களுடைய ஜம்ஹூர்னு சொல்லுவாங்க, அதிகமான அறிஞர்களுடைய முடிவு. ஒரு சில அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஈமான் என்றால் நம்பிக்கை தான், ஆனா அதுக்காக வேண்டி ஈமானுக்கு அமல் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அமல் ஈமானுக்கு அவசியமானவை. இந்த ரெண்டாவது இந்த முர்ஜியான்னு ஒரு கூட்டம் இருக்காங்க பாருங்க, ஈமானே போதும் அமல் இல்லை என்றாலும் பரவாயில்ல அவர் மூமினாவே இருப்பார்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இல்லாம ஈமான் என்றால் நம்பிக்கை தான், ஆனா அமல் அதற்கு கட்டாயமான ஒன்றாக இருக்கும். அமல் எக்ஸ்ட்ரா, ஈமான் என்பது உள்ளத்தில் உள்ளது அது நம்பிக்கை, அமல் என்பது அது அதிகப்படியானது ஆனா அதுவும் ரொம்ப கட்டாயமான ஒன்று. அமல்களை நம்ம புறக்கணிக்க முடியாது. அமல்களை ஒரு மனிதர் தொடர்ந்து விட்டுக்கொண்டே இருந்தா அவரை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. பாவத்தை செய்து கொண்டே இருந்தா அதையும் நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு முடிவுல நம்மளோட வந்துருவாங்க. புரியுதா? அந்த ஹெட்டிங் மட்டும்தான் வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கும். நம்ம என்ன சொல்றோம், ஈமான் என்றால் நம்பிக்கை சொல் செயல் இந்த மூன்று சேர்ந்ததுங்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஈமானுங்கிறது நம்பிக்கை தான் ஆனா சொல்லும் செயலும் கண்டிப்பா வேணுங்கிறாங்க. அப்ப ஈமானுங்கிற பெயர்லயே சொல் செயலும் வந்துருதா அல்லது தனியா வருதாங்கிறது தான் நம்ம ரெண்டு அவங்களுக்கு நமக்கும் இடையில உள்ள கருத்து வெற்றி. மற்றபடி ரிசல்ட் எல்லாம் ஒண்ணுதான். நாமும் சொல்லு வேணும் செயலும் வேணும், அது கண்டிப்பா. ஏன்னா நம்ம அதை ஈமான்லயே போய் சேர்த்துட்டோம், ஈமானுங்கிற பெயருக்குள்ளாரையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவர்கள் ஈமானுங்கிற பெயருக்குள்ளார சேர்க்கவில்லை என்றாலும் அது தேவை என்று சொல்றாங்க, அதை புறக்கணிக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன் குர்ஆன் அல்லாஹு தஆலா ஈமான் அமலை சேர்த்து சேர்த்து சொல்றதுனால வெறும் ஈமானே போதும் என்று சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்படி சொன்னா அது வழிகட்ட கூட்டமா போயிடும் அப்படிங்கிறாங்க. செயலும் சொல்லும் அவசியங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப எப்படி உதாரணமா, ஒரு கடையில போய் சாப்பாடு கேட்கறீங்க, சரியா? சாப்பாடு கேட்கும் போது அவர் எல்லாமே கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாரு? சாம்பார் கொடுத்தாரு, மற்ற ஐட்டம்லாம் சேர்த்து கொடுத்துட்டாரு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஒரு கடையில போய் சாப்பாடு கேட்டவுடனே வெறும் சோறை மட்டும் கொடுக்கலாம். அவன் சொல்றாரு, சாப்பாடு கேட்ட சோறு தானப்பா சாப்பாடு. என்னப்பா சாப்பாடுனாலே அதுல சோறுதான் அசலா இருந்தாலும் அதை எப்படிப்பா சாப்பிடுறது? சோறுதான் அசலா இருந்தாலும் எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிடுவீங்களா? வெறும் சோறு கொடுத்தா வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு சோறு மட்டும் வச்சுனா என்ன செய்வீங்க? என்ன பயிற்சி விடுவோம்? என்ன வெறும் சோறை மட்டும் கொடுத்தா சாப்பிட முடியுமா? இப்ப சாப்பாடுனாலே அதுக்குள்ளார இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிடாரு, விருந்துக்கு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடாரு, வெறும் சோறை மட்டும் வச்சிருக்கிறாரு. இது கூட அவனுக்கு தெரியாது, சாப்பாடுனா எல்லாம் சேர்ந்ததுதான்ப்பா சாப்பாடுன்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? அந்த சாப்பாடுங்கிற அசல் பேருக்குள்ளார சோறு மட்டும் தான் அசலா இருந்தாலும் மற்றதும் சேர்ந்தாதான் அது வந்து பூரணமாகும். புரியுதா இல்லையா? இப்படித்தான் சின்ன வித்தியாசம் தான். நம்ம என்ன சொல்றோம், சாப்பாடுங்கிறதுக்குள்ளாரையே எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். அவங்க சொல்றாங்க சாப்பாடுன்னா சோறு தான், ஆனா அதெல்லாம் அதுக்கு கண்டிப்பா இருக்கணும், இருந்தாலும் அது சாப்பாடாக ஆகும், அது ஒரு முழுமையாக ஆகும், நிறைவாக ஆகுங்கிறாங்க. அதே போலதான் நம்ம என்ன சொல்றோம், ஈமான் சொல்லிட்டாலே நம்பிக்கை சொல் செயல் மூணுத்தையும் சேர்த்து ஈமான் வச்சாச்சு. ஏன் ரெண்டு பேருக்கு இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஈமானுடைய அர்த்தத்தை எடுக்கிறோம், அவங்க ஈமானுடைய அர்த்தத்தை லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஈமானுடைய அர்த்தத்தை எடுக்கும்போது குர்ஆன் நம்பிக்கை சொல் செயல் மூன்றையும் சேர்த்து தான் ஈமான் என்று சொல்லிக்கொண்டே வருது. அவங்க ஈமான் என்பதற்கு மொழியில என்ன அர்த்தம், ஏற்றுக்கொள்ளுதல் ஒப்புக்கொள்ளுதல் நம்பிக்கை கொள்ளுதல் அவ்வளவு, அதுதான் இங்கே அர்த்தம். அப்புறம் அமல் அது எக்ஸ்ட்ரா அவசியமான ஒன்று, எக்ஸ்ட்ரா அதன் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று. புரியுதா? ஆகக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அந்த அறிஞர்களுக்கு மத்தியில பெயர்ல சின்ன ஒரு இஃப்திலாஃப் இருந்தாலும் கூட முடிவு ரெண்டு பேருக்கும் ஒரே முடிவு தான். அமல் இல்லாமல் ஈமான பிரிச்சு பார்க்க மாட்டோம், ரெண்டுத்தையுமே தனியாக்க மாட்டோம். புரியுதா? இப்ப பாருங்க, இவங்க சில உதாரணங்களை கொண்டு வந்தாங்க. என்ன உதாரணம்? அந்த உதாரணங்கள்ல அல்லாஹுடைய சட்டங்களை மீறக்கூடியவர்களை காஃபிர்னு சொல்லப்பட்டிருக்கு, சில பாவம் செய்யக்கூடியவர்களை காஃபிர் என்று குஃபர் என்று இறை நிராகரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன சொல்றோம் இந்த பாருங்க, முதலாவதாக அல்லாஹுடைய சட்டத்தை விட்டுவிட்டு வேறொரு சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிப்பது, அல்லாஹுடைய சட்டத்தை விட்டுவிட்டு வேறொரு சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிப்பத, அப்படி தீர்ப்பளிப்பவர்களை காஃபிர்னு அல்லாஹ் சொல்றான். சரியா, குர்ஆனுடைய நேரடி வசனம். நம்ம என்ன சொல்றோம், கண்டிப்பா அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறானோ அந்த வார்த்தையில நம்ம எந்த மாற்றமும் பண்ண மாட்டோம். அதை எப்படி விளங்குறது, மற்ற ஆயத்துகளோட முரண்படாம, மற்ற ஆயத்துகளோட முரண்படாமலும் ஹதீஸுகளோட முரண்படாமலும் எப்படி விளங்குறது? அவங்க வேண்டுமென்றே வம்புக்கு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தீர்ப்பு வர்றாங்க, நம்ம என்ன சொல்றோம், மற்ற வசனங்களையும் கொண்டு வாங்க. புரியுதா? அப்ப குஃப்ருங்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா அதை தூக்கி சொல்லி இருக்கிறான் என்றால், அப்ப தீர்ப்பு அளிப்பவர் அல்லாஹ்வுடைய சட்டம் வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டு, அது எனக்கு பிடிக்கல அல்லது அது காலத்துக்கு ஒத்து வராது என்பதாக அந்த சட்டத்தை மறுத்துட்டு தீர்ப்பளிப்பவர்களை தான் அல்லாஹ் எப்படி சொல்றான். புரியுதா? வெறுமன அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டுட்டு ஒரு மனிதர் வேற ஒருத்தருடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிச்சிட்டாலே அதை குஃப்ருங்கிற அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போகல, கொண்டு போக மாட்டான். ஏன், எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன. புரியுதா? அந்த மாதிரி பாவங்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பாவத்தையும் அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் கண்டிக்கிறான். ஒவ்வொரு பாவத்தையும் அந்த பாவத்துக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் கண்டிப்பான். இப்ப எப்படி, வட்டி வாங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் யார் வட்டி வாங்குகிறீர்களோ தொடர்ந்து என்னோடு போருக்கு தயாராகி விடுங்கள். இது வேற எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கா இந்த மாதிரி? ஜினா செய்றவருக்கு, குடிப்பவருக்கு, திருடுபவருக்கு இது சொல்லப்பட்டிருக்கா? அப்படி சொல்லப்படும். அங்க வேற மாதிரி கண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் ஒரு மூமினை வேண்டும் என்று கொலை செய்து விடுகிறார், அங்க எல்லாம் எப்படி சொல்றான், ومن يقتل مؤمنا متعمدا فجزاؤه جهنم خالدا فيها وغضب الله عليه ولعنه. ஆயத்து நம்பர் எழுதிங்க, சூரா அன்-நிசா 93வது வசனம். யார் ஒரு மூமினை வேண்டும் என்று கொன்று விடுவாரோ, 4:93, யார் ஒரு மூமினை வேண்டும் என்று கொன்று விடுவாரோ அவருடைய தண்டனை நரகம்தான், அதில் ரொம்ப காலம் அவர் இருந்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் அவர் மீது கோபப்படுகிறான், அல்லாஹ் அவரை சபிப்பான், அவருக்கு பயங்கரமான வேதனையை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இது எப்படி, பழிக்கு பழி கொல்லணுங்கிறதையும் சொல்லிட்டு மறுமையிலையும் தன்னடைய அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒவ்வொரு பாவத்தை சொல்லும் போதும் அந்த பாவத்துடைய நேச்சர் அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் என்னவோ அதற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா தன்னுடைய கோபத்தை அங்க வெளிப்படுத்துறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போலதான் ஒரு ஆட்சியாளராக இருந்து ஒருத்தருக்கு அல்லாஹு தஆலா ஆட்சிங்கிற கண்ணியத்தை கொடுத்து, சாதாரண விஷயம் அது சொல்லுங்க, மக்களுக்கு மன்னராக ஆகுவது, ஒரு அதிகாரியாக ஆகுவது என்பது அவ்வளோ பெரிய ஒரு தகுதி அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கொடுத்ததுக்கு பிறகு, அந்த மனிதன் மக்களை நேரான வழியில் நடத்தக்கூடிய பொறுப்பை வீணாக்கிட்டு தானும் கெட்டு அந்த மக்களையும் கெடுக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய சட்டம் பொருத்தமான சட்டமாக, நீதமான சட்டமாக, நேர்மையான சட்டமாக இருக்க அதை விட்டுட்டு ஒரு மனிதன் மனிதர்கள் உருவாக்கின சட்டத்தை கொண்டு வந்து இந்த மனிதர்களுக்கு தீர்ப்பு ஏற்படுத்தி அல்லது தனக்கு பிடித்தமா சட்டங்களை ஏற்படுத்திக்கிட்டு அவன் மக்களுக்கு மத்தியில் அதை கொண்டு வரான் என்றால், அப்ப என்ன அர்த்தம், இவனுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தின் மேல வெறுப்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தின் மேல வெறுப்பு, அந்த சட்டம் அவனுக்கு பிடிக்கல, அந்த சட்டத்தை அவன் எதிர்க்கிறான். அந்த அர்த்தத்துல தான் அல்லாஹ் இங்க சொல்றான். புரியுதுங்களா? சரி, இப்ப ஒரு முஸ்லீம் உதாரணத்துக்கு இந்தியா போன்ற நாடுகள்ல ஏற்கனவே இங்க மனிதர்கள் இயற்றிய சட்டங்கள் இருக்கு, அந்த நாடுகள்ல முஸ்லீம் இப்ப தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சு ஒரு பொறுப்புக்கு வர்றாரு, ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பி அல்லது ஒரு ஜட்ஜாக ஆகிறாரு அல்லது நாட்டுடைய பிரசிடண்டா அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டரா ஆகிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இப்ப இந்த நாட்டுடைய சட்டத்தின்படி தான் இவர் செயல்பட முடியும். குரான் ஹதீஸின்படி இவர் செயல்பட முடியுமா? முடியாது. இது இவருக்கு நிர்பந்தம். புரியுதா இல்லையா? இப்ப இவர் இதை செய்கிறார். எதை? அல்லாஹ் அல்லாதவர்களுடைய சட்டத்தை கொண்டு இவர் ஆட்சி நடத்துகிறார் என்றால் இதை குஃபர்னு சொல்லுவோமா? எப்படி சொல்ல முடியும்? முஸ்லிம் நாட்டில் இருந்து கொண்டு முஸ்லிம்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோ அல்லது பரம்பரை பரம்பரையா அந்த மக்களை ஆட்சி செய்து வரக்கூடிய மன்னர்கள், இதற்கு முன்னாடி வாழ்ந்த அவர்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் குரான் ஹதீஸின்படி ஆட்சி செய்து கொண்டிருக்க செய்திருக்க இவர் வந்து அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நாமும் ஜனநாயகத்தை போல அல்லது நாமும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை போல அல்லது நாமும் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியை போல நம்முடைய சட்டத்தை மாற்றிப்போம் அப்படின்னா அப்ப அங்க அவருடைய நீயத்துல உள்ளார அந்த கோளாறு எங்க இருக்கப்ப? உள்ள அல்லாஹ்வுடைய சட்டம் அவருக்கு பிடிக்கல அல்லது அல்லாஹ்வுடைய சட்ட காலத்துக்கு ஒத்ததாக அவர் நினைக்கல. பல குஃபருடைய இடம்பாடுகள் அங்க அதிகமா இருக்கு. சாத்திய கூறுகள் புரிஞ்சாமா? அப்ப ரெண்டு நிலைகளையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஒரு மனுஷன் நிர்பந்தத்தில் செய்யறான், அதை எப்படி குஃபர்னு சொல்ல முடியும்? புரியுதா? அப்ப குஃபருங்கிறது எது? அல்லாஹ்வுடைய சட்டத்தை பொருந்தாததாக நினைத்து, காலத்துக்கு ஒத்து வராததாக நினைத்து, அல்லது அந்த சட்டம் வேணான அந்த சட்டத்தை வெறுத்து புறக்கணிச்சுட்டு ஒரு மனுஷன் மனிதர்களுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிப்பதற்கும், ஒரு மனிதன் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறான், ஆட்சி செய்யப்படக்கூடிய நாடு ஏற்கனவே அதிகமான மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய நாடு, கொஞ்சம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாடு, ஏற்கனவே ஒரு அரசியல் சட்டத்தின்படி அங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு, அப்ப அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும். ஒரே ராத்திரியில் அவங்களை மாத்திர முடியுமா? முடியாது. கலகம் தான் வரும். கலகம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மிக பயங்கரமான ஒன்று. ஒரு இடத்துல கலகம் வரும் என்று சொன்னா அங்க நன்மையை செய்யாம இருக்கிறது நன்மை. ஒரு இடத்துல கலகம் வந்து உயிர் சேதங்கள் பயங்கரமாகும் என்றால் அல்லது பிரச்சனை பயங்கரமா வெடிக்கும் என்றால் அந்த நேரத்தில் அந்த நன்மையை விட்டுறது நல்லது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதாவது மக்கா வெற்றி கொண்டப்ப காபத்துல்லாவை பார்த்தாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சில விஷயங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா அந்த பாருங்க, காபா இப்படி இல்லை. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய போது குறைஷிகள் காபாவை இடித்து விட்டு கட்டிய போது அவர்களிடத்தில் பணம் பற்றாக்குறையினால் கொஞ்சம் இடத்தை விட்டுவிட்டு அவர்கள் கட்டிவிட்டார்கள். உன்னுடைய இந்த மக்கள் அதாவது குறைஷி மக்கள் இப்போதுதான் குஃப்ரை விட்டு புதிதாக இஸ்லாமுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற அந்த காரணத்தினால்தான் நான் காபாவை அப்படியே விட்டு விடுகிறேன். அப்படி இல்லை என்றால் இந்த காபாவை இடித்துவிட்டு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்களோ ஒரு பக்கம் அதாவது ஒரு வில் வடிவத்திலையும் இன்னொரு பக்கம் கார்னராகவும் வைத்து அதே போல நானும் கட்ட ஆசைப்பட்டேன் படுகிறேன். ஆனா இப்பதான் புதுசா வந்திருக்கிறாங்க, நம்ம மக்காவை வெற்றி கொண்டிருக்கிறோம், எடுத்த எடுப்புலயே இப்ப இடிக்க ஆரம்பிச்சுட்டா என்னங்க காபத்துல்லாவுடைய புனிதத்தை பத்தி பேசுறாங்க? நாங்க இடிச்சோம்னா காபத்துல்லா இப்ப ஒண்ணும் இல்லாம உடஞ்சி மலையில வெள்ளத்துல உடஞ்சி போய் பல நூறு வருஷம் ஆயிடுச்சு, அதனால நாங்க உடச்சி சரி பண்ணோம். இப்ப நல்லா இருக்கிற காபாவை இவர் இடிக்கிறார் பாத்தீங்களா, இவருக்கு என்ன மரியாதை இருக்கு? இந்த மாதிரி தவறாக பேசி அவர்கள் பாவத்தாலே ஆயிடுவாங்க. அப்ப ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க. புரியுதா இல்லையா? இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்ப எப்படி உதாரணமா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மேல பல பேர் இட்டு கட்டினாங்க. அப்படி இட்டு கட்டியவர்கள் சில நல்ல மூமின்களும் இருந்தாங்க, முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலும் இருந்தான். ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சுத்தமானவர்கள் என்ற வசனம் இறங்கிய உடனே மூமின்கள் யாரு இட்டு கட்டினாங்களோ அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டாங்க. ஹஸான் இப்னு சாபித் அதே போல மிஸ்தாஹ் இந்த சஹாபாக்களுக்கு 80 கத்தையடி தண்டனையை கொடுத்துட்டாங்க. ஆனா இத மொத்தமா பத்தி வச்சு எரிய விட்டதே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவனை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே செய்யல, அவனுக்கு தண்டனையே கொடுக்கல, கூப்பிட்டு சத்தம் கூட போடல, விட்டுட்டாங்க. ஏன்? அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் மதீனால மிகப்பெரிய ஒரு ஆளா இருந்தான். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆகி இருந்தால் அந்த மக்கள் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல தங்களுக்கு மன்னராக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்ல இருந்தான். இப்ப இவனை இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டா என்பதற்காக தண்டித்தால் அவனுடைய வம்சத்தில் பாருங்க குடும்பம், அவர்களுடைய உள்ளத்துல ஏதாவது ஈமான் மேல இஸ்லாமின் மேல ஒரு விதமான எண்ணம் ஏற்பட்டுட்டா, அல்லது அவனோட சேர்ந்து உள்ளுக்குள்ளார நிறைய முனாஃபிக் இருக்காங்க பாருங்க முஸ்லிம்களோட கலந்து. ஏன்னா உஹது போர்ல போகும்போது மொத்தம் 1000 பேர்ல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க? 300 பேர் கலந்துகிட்டாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்தை யார் வச்சிருக்கிறா? அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் வச்சிருக்கான். இப்ப சஹாபாக்களுக்கு அன்சாரிகளுக்கு ஒண்ணும் இல்லைனாலும் கூட இந்த 300 பேர் மாதிரி கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. முனாஃபிக் கூட்டம் எப்படி மூமின்கள் அதிகமாகிறார்களோ அதே போல முனாஃபிக்களுடைய கூட்டமும் அதிகமாகித்தான் இருந்துச்சு. அப்ப அவர்கள் அதை காழ்ப்புணர்ச்சியா வைத்துக் கொண்டு குரோதமா வைத்துக் கொண்டு எங்கேயாவது சமய சந்தர்ப்பத்துல முஸ்லிம்களுக்கு குழி தோண்டி அதாவது வஞ்சகம் செஞ்சிட்டாங்கன்னா அப்ப பெரிய ஆபத்தா பண்ணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை விடுங்கன்ட்டான். அவனுக்கு தண்டனை கொடுக்காம விடுங்க, அல்லாஹ் பார்த்துப்பான். ஆகிரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை எப்படி கவனிக்கணுமோ கவனிச்சுப்பான் சொல்லிட்டு. இப்ப என்ன செய்வாங்க சில பேர் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண அப்பாவி சஹாபாக்கள்லாம் கூப்பிட்டு 80 அடிச்சு விட்டாங்க, இவரை அடிக்கல பார்த்தீங்களா, சில பேர் இப்படி பேசுவாங்க. இது முட்டாள்தனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாலும் ஒன்று ஹிக்மத்தின் அடிப்படையில் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் செய்வார்கள். அப்படியே ஹிக்மத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்தது தப்பாக இருந்தால் அதை யார் உடனே திருத்தி விடுவான்? அல்லாஹ் உடனே திருத்திடுவான். பத்ரில் கைதிகளை விடுதலை செஞ்சிடலாம் நினைச்சாங்க, முடிவு செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் அந்த முடிவை மாத்தல, ஆனா நபியே நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு ஆயத்தை இறக்கிட்டான். நீங்க மஷூரால முடிவு பண்ணிட்டீங்க, முடிச்சு, ஆனா நீங்க இப்படித்தான் செஞ்சிருக்கணும். உமர் அவர்கள் சொன்னது போல அந்த கைதிகளை இந்த நேரத்தில் கொண்டிருந்தா நல்லது, அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்தாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிக்மத்தின் அடிப்படையில் மஷூரா செஞ்சு முடிவெடுத்தது அது தவறாகவே இருந்திருக்குமே ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்து கொள்வார்? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை திருத்தி கொடுத்துருவான். ஏன்னா அவங்க மாசும். இப்ப தபுக் போருக்கு வரும்போது நிறைய பேர் வந்து அனுமதி கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் உடனே ஆயத்தாரு கிட்டான், அஃபல்லாஹு அன் கலிம அதின் தலஹும், நபியே அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும், நீங்க அனுமதி கொடுத்துருக்க கூடாது, பேசாம இருந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு உங்க பேச்ச கேட்டு தபு போருக்கு வரக்கூடிய மூமின்கள் யாரு, அல்லது உங்களை மீறிட்டு வராம இருக்கிறவங்க யாருன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க அனுமதி கொடுத்ததுனால தங்கினவங்களை முனாஃபிக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்? உங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு தங்கிட்டாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நீங்க வரணும்னு சட்டம் போட்டிருந்தா யாரு வந்தாங்களோ அவங்க உண்மையான மூமின்கள், யாரு வரலையோ அவங்க முனாஃபிக்கள். உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குமே நபியே, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு. அதே போல அபத்தவத்தவல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்து அது தவறாக இருந்தால் உடனே அல்லாஹு தஆலா திருத்தி விடுவாங்க, வசனத்தை இறக்கி திருத்திடுவாங்க. சரியா? இப்ப விஷயத்துக்கு வாங்க. எங்க இருந்து போன நம்ம திரும்ப இப்ப நம்ம மாதிரி நாடுகள்ல இப்ப அவரு இன்றைக்கு ராத்திரியே அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி நான் திருப்பளிக்க போறேன்னு சொன்னா நாடு சும்மா இருக்குமா? பயங்கரமான கலகம் ஆயிடும். அப்ப கலகம் ஏற்படுத்தி மார்க்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது அல்லாஹ்வுடைய விருப்பம் அல்ல. இப்ப உதாரணத்துக்கு நஜ்ஜாஷி மன்னர், அவர் முஸ்லீம் ஆயிட்டார், மன்னரை ஆட்சி பண்ணாரு. அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறதுக்கு கூட வரல. நம்பர் ஒன். நம்பர் டூ, குர்ஆனுடைய சட்டத்தின்படி அங்க ஆட்சி செய்யல. ஏற்கனவே அவர் என்ன சட்டத்தின்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தாரோ அவருடைய ட்ரெடிஷனல் சட்டத்தின்படி தான் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். ஏன்? அவர் எந்த மக்களுக்கு மன்னராக இருக்கிறாரு? கிறிஸ்துவ மன்னர்களுக்கு மன்னராக, கிறிஸ்துவ மக்களுக்கு மன்னராக இருக்கிறார். ஆனா அவர் மூமின் முஸ்லீமா இருக்கார். புரியுதா? அவர் இறந்து போயிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று உங்களுடைய ஒரு மூமினான சகோதரர் இறந்து விட்டார், வாருங்கள் நாம் அவருக்காக ஜனாதா தொழுவோம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார். இப்ப இன்றைக்கு இந்த சில தீவிரவாத கூட்டம், இந்த பயங்கரவாத கூட்டம், அது இதெல்லாம் நம்மளெல்லாம் காஃபிர்னு சொல்லுவாங்க. நம்மளெல்லாம் காஃபிர், ஏன்னா ஜிஹாதுக்கு போறது இல்லை, இவங்க காஃபிர் நாட்டில் இருக்கிறாங்க, இப்படி காஃபிருடைய சட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஓட்டு போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அந்த மன்னர், இப்ப நான் நபிய பாக்குறதுக்காக வேண்டி ஆட்சியை விட்டுட்டு வந்தா இங்க நாடே குழப்பமா போயிடும், அதனால வரவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குறை சொன்னார்களா? சொல்லவே இல்லை. ரெண்டாவது, அவர் குரானின்படி ஆட்சி செஞ்சாரா? ஏற்கனவே செய்து கொண்டிருந்த சட்டத்தின்படி ஆட்சி செஞ்சாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் குறை சொல்லல. அவர் தன்னை மூமினாக ஏற்றுக்கொண்டு, தன்னை மூமினாக நம்பிக்கை கொண்டு, அவர் ஈமான பாதுகாத்துக் கொண்டிருந்தார். அவர் இறந்து போனாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினான உங்களுடைய சகோதரர் இறந்து விட்டார் சொல்லி ஜனாதா தொழுகு வைக்கிறாங்க. எனவே யாரும் இனி அவருடைய ஈமான சந்தேகப்படவே முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க, புரிஞ்சா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய சட்டம் அல்லாத வேறு சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிப்பத ஒட்டுமொத்தமா கண்ண முடிக்கிட்டு குஃபர்னு சொல்றது நமக்கு ஆதாரங்களின் அடிப்படையில் சரியில்லை. இவ்வளவு ஆதாரங்களை பார்த்தோம், புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்னது குஃபர்னு சொன்னது கரெக்ட் அந்த இடத்துல. அது எந்த இடத்துல? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சட்டங்களை அமல்படுத்துவதற்குண்டான சக்தி இருந்து அந்த மாதிரி இடத்துல அவன் அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணிச்சிட்டு வேண்டாம் என்று அதை வெறுத்துட்டு தீர்ப்பளிக்கிறது தான் அல்லாஹ் சொல்றான், புரியுதுங்களா? அதே போல மற்ற ஹதீஸுகளை நீங்க பாத்தீங்க, அது என்ன ஹதீஸுகள்? முஸ்லீமை ஏற்றுறது பாவம், சண்டை செய்யறது குஃபுரு, புரியுதா? அந்த மாதிரி சில செயல்களை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபுர்னு சொல்லியிருக்கிறாங்க, புரியுதா? இப்ப இந்த மாதிரி சம் ஹதீஸுகளுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்றோம்? கண்டிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒன்று, ஆரம்பத்தில் நாம் சொன்னது போல ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹு ரசூலும் கண்டிக்கும் போது அந்தந்த பாவத்துக்கு ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹுவோ அதுக்குண்டான தண்டனையே சொல்லுவாங்க. இப்ப ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண் நாளைக்கு மறுமையில வரும்போது அவள் மேல தார் ரோடு போடுறாங்க, தார், அந்த தாரை அவளுக்கு ஆடையாக அறிவிக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்கும், சுட சுட காய்ச்சி அது அவ மேல ஊத்தப்படும், புரியுதா? அதே போல அவ உடம்பு நகை அவளுக்கு பெருசா கொடுக்கப்பட்டு அவளை உடம்பெல்லாம் கீறி கீறி கொள்வான், சிறங்கா போயிடும் அந்த உடம்பெல்லாம், சிறங்கா போய் அது எப்படி இருக்கும்னு சொன்னா மேல ஒரு இரும்பு உருக்கு சட்டை போட்ட மாதிரி, இரும்பு சட்டை போட்டா அதுல ஆணி இப்படி மொத்த மொத்தமா இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல இரும்பு சட்டை பார்த்து போர் கவச அடையில அந்த மாதிரி அவ தன்னுடைய உடம்ப கிழிச்சு கிழிச்சு கிழிச்சுக்கிட்டு அரிக்குதுன்னு சொல்லி எப்படி ஆயிடும் அந்த உடம்பு எல்லாம் சிறங்கு இரும்பு சட்டை போட்ட மாதிரி இருக்கும், அந்த அரிப்பு தாங்க முடியாம கத்தும் போது அவளுக்கு திரும்ப தாரை கொதிக்க வச்சு அல்லாஹ் மேல ஊத்த சொல்லுவோம், தாரை கொதிக்க வச்சு அல்லாஹ் மேல ஊத்த சொல்லுவோம். இப்ப பாருங்க, இதே போல இது ஒரு உதாரணம், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான தண்டனைய அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான், புரியுதா இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த ஹதீஸ்ல அந்த செய்யக்கூடிய செயல், செய்யக்கூடிய செயல் அது அவ்வளவு மோசமான செயல் என்பதை கண்டிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபுருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, புரியுதா? அப்ப குஃபுருங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அதை நம்ம ரெண்டு வகையாக விளங்குவோம். ஒன்று என்ன? அதை அவர் சரி கண்டு செய்தால் குஃபுர், அதாவது சரி கண்டு நான் செய்யறது சரிதான், இதுதான் கரெக்ட் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய வழிகாட்டுதலை புறக்கணித்து விட்டு அதை ஹலாலாக்கி கொண்டு செய்தால் அது குஃபுர் தான், புரிஞ்சா? இரண்டாவது விளக்கம் என்ன? குஃபுர் என்பது பல படித்தரங்களை உடையது, குஃபுர் என்பது பல படித்தரங்களை உடையது, சின்னது, அப்புறம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம், மேல 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 கடைசி கடைசியில உள்ள அந்த பெரிய குஃபுர் என்பது இஸ்லாமை விட்டே ஒருவரை வெளியாக்கிவிடும். எப்படி ஈமான் என்பது பல தரஜாக்களை உடையது, ஈமான் என்பதும் பல தரஜாக்களை உடையது, புரியுதுங்களா? இப்ப அபூபக்கருடைய ஈமானோ நம்முடைய ஈமானோ ஒரே ஈமான் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யார் ஈமான் என்பதற்குள் அமலையும் சொல்லையும் கொண்டு வந்தாங்களோ அவங்களுடைய கருத்தின்படி அபூபக்கருடைய ஈமானும் ஏன் ஈமானும் ஒரே ஈமான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா யாரு ஈமான் என்பது நம்பிக்கை தான், அமல் என்பது எக்ஸ்ட்ரா உள்ளது என்று சொல்றாங்களோ அந்த அடிப்படையில் வேணா சொல்லலாம். ஏன் ஈமான் மலக்குகளுடைய ஈமான் மாதிரி, ஏன் ஈமான் அபூபக்கர் ஈமான் மாதிரி? அப்ப வெறும் நம்பிக்கை என்பதை நம்பிட்டோம், புரியுதா? ஆனா அதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. லாஜிக்கா நம்ம வந்து சட்டத்தின்படி ஆதாரங்களின்படி உள்ளார போகும் பொழுது இந்த சொல்லு இருக்குது அவ்வளவு வெயிட்டான சொல்லு கிடையாது, புரியுதுங்களா? அதனாலதான் ரொம்ப குறைவான அறிஞர்கள் தான் இதை சொல்றாங்களே தவிர, அதிகமான அறிஞர்கள் ஈமான் என்றாலே நம்பிக்கை சொல் செயல் மூணுத்தையும் சேர்த்து தான் சொல்றாங்க, புரியுதா இல்லையா? அப்ப ஈமான்ல எப்படி படித்தரம் இருக்குதோ, ஒரு மனிதர் நம்பிக்கை கொண்டார், ஐந்து இஸ்லாமிய கடமைகளையும் செய்து கொண்டிருக்கிறார், ஹராமை விட்டு விலகி இருக்கிறார், ஃபரதான கடமைகளை போக சுன்னத்தான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார், அது போக முஸ்தஹப்பான காரியங்களையும் செய்கிறாரு, ஹராமை மட்டும் விலகி இருக்காம ஹராமை விட்டு மட்டும் விலகி இருக்கிறாம சின்ன சின்ன பாவத்தை கூட விட்டு விலகி இருக்கிறாரு, இப்படிப்பட்டவருடைய ஈமானோ, புரியுதா? இதுல எந்த விதமான பக்குவமும் இல்லாத ஒருத்தருடைய ஈமானும் ஒரே தரத்தில் உள்ள ஈமான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப ஈமான்ல எப்படி தரஜா இருக்குதோ அதே போல குஃபுர்ல தரஜா இருக்குது. சின்ன குஃபுர், அப்புறம் கடைசியில பெரிய குஃபுர்ல கொண்டு போய்விடும். அப்ப இந்த ஹதீஸுகள்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன குஃபுர்களை தான் சொல்றாங்க. சின்ன குஃபுர் என்பது பெரும்பாவங்களை விட பயங்கரமானது. சின்ன குஃபுர் இருக்கா இல்லையா, அது பெரும்பாவங்களை விட பயங்கரமானது. எதை பெரும்பாவம் என்று கபீரத்துன்னு வரும், கபாயர், புரியுதா? கபாயர் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டதோ அதை விட பயங்கரமான ஒரு கடுமை நிறைந்தது எதை அல்லது எந்த பாவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஹதீஸ்ல குஃபுர் என்று சொல்லியிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இப்ப ஜினா அல்லது வந்து குடிக்கிறது அல்லது திருடுறது இதெல்லாம் கபாயர், பெரும்பாவம்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு முஸ்லிம் இடத்துல சண்டை செய்யறத குஃபுர்னு சொல்றாங்க, புரியுதா? அந்த மாதிரி எங்கெல்லாம் குஃபுர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்களோ அப்ப அது பெரும்பாவத்தை விட பயங்கரமானது, புரிஞ்சுங்களா இல்லையா? அப்ப அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டதை தவிர அவர் இஸ்லாமை விட்டு வெளியே போயிடுவார் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதல்ல, புரியுதுங்களா? இப்போ திரும்ப உங்களுக்கு என்ன கேள்வி வரும், அதுக்கு என்ன ஆதாரம்? அதுதான் நம்ம நேற்று பாடத்தில் விரிவாக பார்த்தோம். ஏன் பெரும்பாவம் செய்தவர்களை ஈமானை விட்டு வெளியேறியவர்கள் என்று நம்ம சொல்றதில்லை? அதுக்கு நிறைய குர்ஆன் ஆயத்து ஹதீஸுகளை நம்ம நேற்று பார்த்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன், புரியுதா? அப்ப இரண்டு விதமான வழிகட்ட கூட்டத்தார்கள். ஒரு கூட்டத்தார்கள் ஒரு பெரும்பாவம் செய்து விட்டாலே அவர் ஈமானை விட்டு வெளியேறி நரகத்துக்கு போயிடுவார்னு சொல்றாங்க. ஒரு கூட்டம் ஈமான் கொண்டதற்கு பிறகு என்ன செய்தாலும் அவருக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு நிலைப்பாடும் தவறான நிலைப்பாடு. நேர்மையான நீதமான சரியான நிலைப்பாடு என்ன? எந்த நிலைப்பாடு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் குர்ஆன் ஹதீஸினுடைய எந்த வசனங்களுக்கும் முரண்படாத நிலைப்பாடு? குர்ஆன் ஹதீஸினுடைய எந்த வசனங்களுக்கும் ஹதீஸுகளுக்கும் முரண்படாத நிலைப்பாடு என்று சொன்னால், ஒரு மனிதர் ஈமான் கொண்டதற்கு பிறகு அவருடைய அமல்களை பார்க்கப்படும். நல்ல அமல்களாக இருந்தால் அவருடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே பலப்பெற்றுக் கொண்டே போகும். அவர் செய்வது பாவமாக இருந்தால் அவருடைய ஈமான்ல பலவீனம் ஏற்பட்டுக் கொண்டே போகும். அவர் பாவி என்ற பெயருக்கு உரியவராக மாறிக்கொண்டே இருப்பாரு. சில பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவத்தை அவர் செய்தால் அது அவரை கொஞ்சம் கொஞ்சமா குஃபுரில் கொண்டு போய் விட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமா அது அவர் குஃபுரில் விட்டு, முதல் தடவை செய்யறது சின்ன குஃபுரா இருக்கும், ரெண்டாவது செய்யறது சின்ன குஃபுரா இருக்கும், இப்படியே செஞ்சுட்டு அதை விடாம எனக்கு இதாங்க நியாயமாப்படுது அந்த அளவுக்கு அவர் போயிடறாரு பாத்தீங்களா, அப்ப அது குஃபுரில் கொண்டு போய் விட்டுரும். அதே போல ஒரு மனிதர் ஒரு ஹராமை ஹலாலாக்கிக் கொள்கிறார், ஒரு ஹராமை ஹலாலாக்கிக் கொள்கிறார் அல்லது ஒரு ஹலாலை ஹராமாக்கி விடுகிறார், அப்பையும் அது அவரை கொண்டு போய் குஃபுர்ல விட்டுடும், புரியுதுங்களா? அப்ப என்ட்ரி இருக்க மாதிரி கண்டிப்பா எக்ஸிட் இருக்கும், என்ட்ரி இருக்க மாதிரி எக்ஸிட் கண்டிப்பா இருக்கும். உள்ளார வந்தவரு வெளியவும் போவாரு. எப்பன்னு சொன்னா அந்த நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்யவில்லை என்றால். நம்ம அக்கீதாவுடைய பாடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு இதை படிச்சிருக்கிறோம், புரிஞ்சா? இப்ப அடுத்த விஷயத்தை பாருங்க. ஒரு கூட்டம் ஈமான் கொண்டதற்கு பிறகு எவ்வளவு பெரிய பாவத்தை எத்தனை தடவை செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும், எவ்வளவு பெரிய பாவத்தை எத்தனை பாவத்தை செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, ஈமான் இருக்கும், ஈமானை விட்டு வெளியவே போக மாட்டாரு அப்படிங்குறது. ஒரு கூட்டம் ஈமான் கொண்டதற்கு பிறகு சொல்லுங்க, ஒரு பெரும்பாவத்தை ஒரு தடவை செஞ்சாலும் அவ்வளவுதான், ஓடி போயிடுவான், ஓடுற தொடர்ச்சி, அவ்வளவுதான், கொண்டு போய் அப்படி நரேந்திரத்துக்கு போட்டு, புரியுதா? அப்படி சரி. இப்ப இதுல நம்முடைய நடுநிலையான அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅவுடைய கூற்று என்ன? எந்த பாவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ருன்னு சொன்னாங்களோ அந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சா அது அவனை குஃப்ருல கொண்டு போய் தள்ளிடும். அதே போல அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஹலால் ஆக்கினாலும் அவனை குஃப்ருல கொண்டு போய் சேர்த்துடும். அதே போல ஹலால் ஆக்கின ஒன்றை ஹராம் ஆக்கினாலும் குஃப்ருல கொண்டு போய் விட்டுரும். அதே போல எந்த அடிப்படைகளை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எதையெல்லாம் நம்பணும்னு மார்க்கம் சொல்லியிருக்குதோ அதுல ஏதாவது ஒன்றை மறுத்தாலும் காஃபிராப்பிடும். இப்ப அல்லாவை நம்பணும், மலக்குகளை நம்பணும், புரியுதா? குரான்ல சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்களை நம்பணும். இப்ப ஒருத்தர் சொல்றாரு ஜிப்ரீல நான் நம்ப மாட்டேங்கிறாரு, அதுக்கு ஈமானுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜகாத் கொடுக்கிறாரு, ஹஜ் செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு, அவர் மூமினா இருப்பாரா? இருக்க மாட்டார். எந்த ஒன்றா இருந்தாலும் குரான்ல சொல்லப்பட்ட ஒன்றை அவர் மறுக்கிறார். உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரு வருஷத்துக்கு மாசம் 12 மாசம், 12 மாசங்களை 4 புனிதமான மாசங்கள். இவர் சொல்றாரு நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, குஃபர். அல்லாஹ் சொல்லிய ஒன்றில் எந்த ஒன்றை ஏற்க மறுத்தாலும் குஃபர். இஸ்லாமில் அறியப்பட்ட ஒன்றை, இப்ப உதாரணத்துக்கு 4 ரகத்து முகர் தொழுணும், 4 தான் தொழுணும் கட்டாயப்படுத்தாதீங்க, அவங்கவுங்க விருப்பம், 4 தொழுலாம், 2 தொழுலாம், 6 தொழுலாங்கிறாரு. இவர் யாரு? குஃபர். புரியுதுங்களா? இப்படி அறியப்பட்ட ஒன்றை மறுப்பது. அப்ப குஃபருக்கு என்று சில விளக்கங்கள் வச்சிருக்கிறான், அதை கொண்டுதான் காஃபிராக்குவாங்களே தவிர அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅவல எப்படி செஞ்சிட மாட்டாங்க. கண்மூடித்தனமா ஒரு பாவத்தை செஞ்சிட்டதுனாலேயே காஃபிராக்க மாட்டாங்க. அதாவது நர்ஜு லில் முஹ்ஸினீன மினல் முஃமினீன அய்யாஃபு அன்ஹும் வயுத்கிலஹுமுல் ஜன்னத பிரஹ்மத்திஹி வலா நஃமனு அலைஹிம் வலா நஷஹது லஹும் பில் ஜன்னத வநஸ்தஃகிரு லிமுஸீஇஹிம் வநகாஃபு அலைஹிம் வலா நுக்னிதுஹும். இத பத்தி கொஞ்சம் விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல் ஈமானு பைனல் கௌஃபி வர் ரஜா. ஈமான் என்பது பயத்துக்கும் ஆதரவுக்கும் நடுவில் இருக்க வேண்டும். ஆதரவு வைத்து 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 அல்லாம என பயமே இல்லாம போயிடக்கூடாது. பயந்து 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 அல்லாம மேல ஆதரவே இல்லாமலும் போயிடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். இந்த வழிகட்ட கூட்டம் யார் வழிகட்டாலும் அவர்களுடைய அடிப்படையில கொஞ்சம் கோளாறு இருக்கும். அவர்களுடைய அடிப்படையில கோளாறு இருக்கும். ஒவ்வொரு பயந்தாலும் அதுவும் வழிகட்ட கொண்டு போய் விட்டுரும். ஒவ்வொரு ஆதரவு வச்சாலும் அதுவும் வழிகட்ட கொண்டு போய் விட்டுரும். அப்ப ஈமான் எப்படி இருக்கணும்? ஆதரவுக்கும் பயத்துக்கும் நடுவில் இருக்கணும். இதை பத்தி நம்ம ஓரளவுக்கு அந்த இடம் வரும்போது விளக்கம் சொன்னோம். இப்ப பாருங்க, குரானுடைய சில வசனங்களை தான் இன்று நம்ம இங்க பதிவு செஞ்சுக்க போறோம். குரானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உடைய அடையாளங்களை சொல்லும் போதும், மூமின்களுடைய தன்மைகளை சொல்லும் போதும், ரெண்டு குணங்களையும் சேர்த்துத்தான் கூறியிருக்கிறார். மூமின்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பார்கள், மூமின்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுவார்கள். அல்லாஹு தஆலா தன்னை பற்றி மூமின்களுக்கு சொல்லும் போதும், நான் உங்கள் மீது கருணை உள்ளவன், உங்களை மன்னிப்பவன், அதே நேரத்தில் நான் தண்டிப்பதிலும் கடுமையானவன். அல்லாஹு தஆலா ஆதரவும் கொடுக்கின்றான், அதே போல பயமுறுத்தவும் செய்கிறான். புரியுதா? இப்ப பாருங்க, குர்ஆன்ல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருங்க, மற்ற வசனங்களை நம்பரை எழுதி கொள்ளுங்க, அப்புறம் போய் வீட்டில் பாருங்க. சூரத்துல் இஸ்ரா பனி இஸ்ராயில் 57வது வசனம், ஒரு நிமிஷம். ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வச்சுக்கோங்க, இவர்கள் யாரிடம் பிரார்த்திக்கின்றார்களோ, இப்ப முஷ்ரிக்குகள் மலக்குமார்களிடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க, இறந்து போன தங்களுடைய முன்னோர்களை சிறையா செதுக்கி கொண்டு அவர்களிடத்துல போய் துவா கேட்டாங்க. புரியுதா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கபர் வணங்கிகளும் கபர்களுடைய அந்த கபரில் அடங்கி இருக்கக்கூடிய நல்லவர்களிடத்துல போய் துவா கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க போய் யார்கிட்ட துவா கேட்கிறாங்க, உயிரா இருக்கிறவங்க போய் இறந்து போன யார்கிட்ட போய் துவா கேட்கிறாங்களோ, புரியுதா? அல்லது உயிரா இருக்கவங்களையே கடவுள் நினைச்சிட்டு போய் யார்கிட்ட போய் கேட்கிறாங்களோ, புரியுதா? அந்த மக்கள் உதாரணத்துக்கு மலக்குகள், நபிமார்கள் அல்லது இறைநேசர்கள், அவங்க எப்படின்னா அல்லாவிடத்துல நம்ம நெருங்கணும்னு அமல் செய்து கொண்டு அடுத்தது இப்ப படிங்க. இப்ப நீ போய் இவங்கள்ட்ட கேக்குற, இந்த நல்லவர்களும் எப்படி இருக்கிறாங்க, அமல்களை அதிகமா செய்யணும் அல்லாவிடத்தில் நெருக்கமாக செய்து கொண்டு என் ரஹ்மத் ஆதரவு வைத்துக் கொண்டு என் அதாபை பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மனிதர்களிலேயே ரொம்ப நல்லவர்கள் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டு குணங்களை சொல்றான். ஒரு குணம் என்ன, ரஹ்மத்தை ஆதரவு வைப்பார்கள், அதாபை பயப்படுவார்கள் சொல்லி. புரியுதுங்களா? அதனால நம்ம ஆதரவு வைத்து வைத்து கண்டிப்பா நான் சொர்க்கவாசி தான், கண்டிப்பா நீ சொர்க்கவாசி தான் அப்படின்னு நம்மளே சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டோம். புரியுதா இல்லையா? அதே போல பயந்து பயந்து பயந்து, நான் எல்லாம் நரகம் தாங்க, எனக்கு தான் நரகம் தான், நான் எதுக்கு அமல் செய்யணும், நீ நரகம் தான் போச்சு போ அவ்வளவுதான், நீ நீ என்னத்தை பண்ணாலும் உனக்கு ஒன்னும் மன்னிப்பே கிடையாது சொல்லாகல அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆதரவு வைத்து 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 நாமும் அல்லாஹுடைய தண்டனையை அச்சமற்றவர்களாக ஆகிவிடக் கூடாது. அதே போல ஒருவரை புகழ்ந்து 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 அவருக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனையின் மேல உள்ள பயத்தை நீக்கிடக் கூடாது, போக்கிடக் கூடாது. அதே போல அல்லாஹ்வை பயந்து பயந்து நிராசிக்கு நம்மளும் ஆகிடக் கூடாது, பிறரையும் ஆகிவிடக் கூடாது. புரியுதா? அடுத்த வசனங்கள் எழுதி கொள்ளுங்க. சூர ஆல் இம்ரான்ல 175, பக்ரால 41, பக்ரால 40, பக்ரால 150, சூரத்துல் முஃமினூன் 57, 58, அப்படியே 61 வரைக்கும், 57 இருந்து 61 வரைக்கும், சூரத்துல் பக்ரால 218, சூர சஜிதால 16, சூர அம்பியால 90, சூர அத்தூர் 26, சரிங்களா? இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. அப்ப இந்த வசனங்களில் எல்லாம் ஒரு மூமினுடைய ஈமான் ஆதரவோடும் இருக்க வேண்டும், பயத்தோடும் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்ப இதுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கத்தை விளங்குவோம். அதாவது இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆதரவு விட பயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், ஆதரவு விட பயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன், இந்த பயம் அதிகமாக அதிகமான அமல்கள் அதிகமாக செய்யும். மௌத்து வர வர ஒரு அந்த மரணப்படுக்கையில் படுக்கும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமா ஆதரவு வைக்கணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அதிகமா ஆதரவு வைக்கணும். சரியா? இப்ப கவனிங்க, யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்குரிய வழிகளை தேடுவார்கள். இப்ப நீங்க சில பேரை பார்த்திருக்கலாம், அவர்கள் பேசினா அவ்வளவு இனிக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும், நான் பேச்சுக்கேன்னு சொல்லிட்டு. எப்படி உதாரணமா, எனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்க, அல்லாஹ் ரொம்ப நல்லவன், என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான், என்ன அல்லாஹ்வுத்தல அப்படி வச்சிருக்கான், எனக்கு அல்லாஹ் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அல்லாஹ் ரொம்ப மன்னிப்பவன், அல்லாஹ் ரொம்ப கருணையானவன், அல்லாஹ் அப்படி இப்படின்னு பேசுறான். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு அமலை பார்த்தா அமலுக்கு அதுக்கு சம்மதமே இல்லை. பாவிகளுடைய அமல்களை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய ஆதரவை பற்றி பேசுகிறான், இவன் பெரிய பொய்யன். புரியுதா? இவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்திருந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைப்பதற்குண்டான வழிகளை தேடி அந்த அமல்களை இவன் செய்திருப்பான். ஆகவே ஒரு மனிதன் அமல்கள் செய்யாமல் நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறேன் என்றால் அவனும் பெரும் பாவி. புரியுதா? ஒரு மனிதன் பாவமெல்லாம் செய்யறான், எனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை மேல பயம் இருக்குங்க அப்படிங்கிறான், ஆனா பாவத்தை விடுறது இல்ல, அப்ப இவனும் பொய்யன். நீ அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பாவங்களை விட்டு நீ விலகி இருப்பாய். புரியுதுங்களா? அப்ப உண்மையான மூமின் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கக்கூடியவன் அதிகமாக அமல்கள் செய்வான், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படக்கூடியவன் அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகி இருப்பான். அப்படி இல்லாம யார் பேசுகிறார்களோ அவங்க சும்மா மக்களை ஏமாற்றுவதற்கோ அல்லது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு தான் பேசுறாங்களே தவிர அது உண்மையான ஆதரவும் கிடையாது, உண்மையான பயமும் கிடையாது. புரிஞ்சுச்சா? கவனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிப்பதற்கு சில வழிகளை நமக்கு கூறியிருக்கின்றார். எந்தெந்த விஷயங்கள் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும், புரியுதா? அதில் முதலாவதாக தௌபா. நம்ம தௌபா கேட்டுட்டா கண்டிப்பா அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து விடுகிறான். சூரா மரியம்ல, அதே போல சூரத்துல் பக்கரால அல்லாஹு தஆலா பாவிகளை பற்றி சொல்லும் போதெல்லாம் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன், அல்லது இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு. அதாவது முனாஃபிக்குகளை கூட அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக்கா இருந்தவன் கூட அவன் தௌபா செய்து தன்னுடைய மார்க்கத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன் அல்லாஹ் சொன்னான். தௌபா கேட்டுட்டா பெரிய பாவத்திலேயே பெரிய பாவம் ஷிர்க். ஒரு மனிதன் ஷிர்கை விட்டு விலகி தௌபா கேட்டால் அதையே அல்லாஹ் மன்னிச்சிடறான். புரியுதா? அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாவங்களை கண்டிப்பா அல்லாஹுத்துல தௌபாவை கொண்டு மன்னிப்பான். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவதனுடைய மிகப்பெரிய ஒரு வாசல் என்ன? தௌபா. சரியா சொன்னமா, மரியம்ல 60, பக்கரால 160, அதே போல சூரத்துல் ஃபுர்கான்ல 70. அல்லாஹு தஆலா சூரா ஜுமர்ல 53வது வசனத்திலே கூறுகிறான், மூமின்களே, வரவு மீறி பாவம் செய்து கொண்ட நடிகார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசையாகாதீர்கள். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளனாக இருக்கின்றான். அப்ப இது எதை கொண்டு சொல்லப்படுகிறது? தௌபா கேட்கக்கூடியவர்களுக்கு. புரியுதுங்களா? எல்லா முஃபஸ்ஸிர்களும் அதனாலதான் நம்ம தர்ஜுமானையும் பிராக்கெட்ல போட்டுமா பாருங்க, நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால், நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால். அப்ப பாவ மன்னிப்பு கேட்டுட்டா நீங்க நிராசை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? இரண்டாவது காரணம், அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதிக்கொண்டே இருப்பது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அல்லாஹ் நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று இஸ்திக்ஃபார் ஓதிக்கொண்டே இருப்பது. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், தௌபானா என்ன, இஸ்திக்ஃபார்னா என்ன? தௌபா வேற, இஸ்திக்ஃபார் வேற. தௌபாங்கிறது ரொம்ப கடுமையானது. எப்படி? செய்த பாவத்திற்காக வருந்த வேண்டும், இனி செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் என்னை மன்னித்துக் கொள் என்று கெஞ்ச வேண்டும், அடியார்கள் சம்பந்தப்பட்ட தவறாக இருந்தால் அவர்களிடத்திலையும் போய் மன்னிப்பு கேட்கணும், அல்லது அவர்களுடைய பொருளை ஏதாவது பொருளை நீங்கள் எடுத்திருந்தால் அதை திருப்பி கொடுத்துடணும். புரியுதா? அல்லாஹோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தா முதல்ல உள்ள மூன்று, வருந்தனும், விட்டுடணும், திருந்திடணும், இனிமே நான் செய்ய மாட்டேன்னு உறுதி கொள்ளணும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு கெஞ்சணும், அடியார்கள் சம்பந்தப்பட்டதா இருந்தா அவங்கள்ட்டையும் அவர்களிடத்திலையும் போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும். இது தௌபா. இஸ்திக்ஃபார் என்பது இந்த தௌபாவுடைய பார்ட்ல மூணாவது ஒரு பார்ட் இருக்கு பாருங்க, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அது இஸ்திக்ஃபார். அதிகமா இஸ்திக்ஃபார் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவு பாவம் நம்ம செஞ்சிருப்போம், மறந்திருப்போம், இப்ப இதெல்லாம் நினைச்சு நினைச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதையும் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் நாளை மறுமையிலே வரும்பொழுது அவருடைய ஏடுகள் திறக்கப்பட்டால் அது இஸ்திக்ஃபாரால் நிரம்பி இருக்கிறதோ, அது இஸ்திக்ஃபாரால் நிரம்பி இருக்கிறதோ அவருக்கு மிகப்பெரிய நற்செய்தி உண்டாகட்டும் சொல்லி. சுப்ஹானல்லாஹ். புரியுதா? இஸ்திக்ஃபார் கேட்கறதுனால பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஆகிரத்துரிய நன்மை மட்டும் கிடையாது, துன்யாலேயே நன்மை இருக்கு. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல ஒருத்தர் வர்றாரு, ஹசரத் மழை பெய்யல, ஹசரத் என்ன செய்யலாம், போங்க போங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஊர் மக்களையும் இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க அல்லாஹ். அதுக்கப்புறமா ஒருத்தர் வர்றாரு, ஹசரத் இந்த மாதிரி ஊர்ல விவசாயமெல்லாம் இல்லை ஹசரத், ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம், ரொம்ப பஞ்சமா இருக்கு, போங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படிங்கிறார். அப்புறம் மூணாவது ஒருத்தர் வர்றாரு, எனக்கு குழந்தை இல்லை, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, போங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் போயிட்டாங்க. என்ன உட்கார்ந்துருந்த மாணவர் ஒருத்தர் பார்த்தார், என்ன மூணு பேர் வந்து மூணு பிராபலத்தை சொன்னாங்க, நீங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டீங்களே, எனக்கு புரியலையு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? இப்ப நம்ம காலத்து மக்களா இருந்தா இந்த பாருங்க, இவரெல்லாம் ஒரு ஆலிம்ஸ்தான், இவரெல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, பெரிய அறிஞர் சொல்றாங்க, சமாளிக்கிறாரு பாருங்க. மூணு பேர் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு விளக்கமா ஒரு ஒருத்தருக்கு பதில் சொல்லணும். இவரை பார்த்தா இஸ்திகார் பண்ணுங்க, இஸ்திகார் பண்ணுங்க, இஸ்திகார் பண்ணுங்கன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு மாணவர் கேட்டார், என்ன அதை இப்படி சொல்லிங்கன்னு சொல்லிட்டு. இவன் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்களை பொறுத்த வரைக்கும் குரானோட ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க, குரானுடைய முஃபஸ்ஸிர், அவங்க குரானுடைய விரிவுரையாளர். ஒரே வார்த்தை கேட்டாங்க, அவர் கேட்டவுடனே என்னப்பா நீங்க, இதே இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, குரான் அல்லா சொல்றான், எப்படி குரான் அல்லா சொல்றான்னு சொல்லி சூரா நூஹுடைய வசனத்தை ஓதி காட்டினாங்க. சரியா, சூரா நூஹ் எடுங்க பாருங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் மழையா இருக்கிறேங்கிறான், சுப்ஹான் அல்லாஹ். அடுத்து காசு கொடுப்பேங்கிறான், குழந்தையும் கொடுப்பேங்கிறான், சுப்ஹான் அல்லாஹ். இதுதான்ப்பா நான் சொன்னேன் அப்படிங்கிறான். புரியுதா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம என்ன பண்றோம், குழந்தைகள் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு லெட்டர் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், இஸ்திக்ஃபார் பண்ணி சதகா குர்ஆன்லாம் கொடுப்பானா நம்பிக்கை வர மாட்டேன். குழந்தைகள்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் தெரியுமா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு கடைசியில் உடல் போய் உயிர் போய் எல்லாம் போய் அதாவது அல்லானு சாப்பிட்றத சாப்பிட்டுக்கிட்டு பேசாம தாஜத்தில் எந்திரிச்சு துவா கேட்டா அல்லாஹ் கண்டிப்பா கொடுக்க போறான். புரியுதா? படிங்க படிங்க சீக்கிரமா. என்ன படிக்க சொன்ன? மொத்தம் பத்து காரணங்கள்ல ரெண்டாவது காரணம் என்ன? இஸ்திக்ஃபார். சரியா, நீங்க பாருங்க. அடுத்து மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். மூன்றாவது, அதிகமாக நல்ல அமல்கள் செய்து கொண்டே இருக்கணும். நல்ல அமல்கள், இப்போ நீங்கள் தொழுகிறீங்க, அதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுது, உது செய்றீங்க, பாவங்கள் மன்னிக்கப்படுது, தஸ்பீஹாத்துகள் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நம்ம திக்ர் ஓதுறோம், அதனாலேயும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலா சூரா ஹூதுர 114வது வசனத்தில் சொல்கின்றான், இன்னல் ஹசனாதி யுத்ஹிபுன ஸய்யிஆத். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்பிஇ ஸய்யிஆத்தல் ஹசனத தம்ஹுஹா, நீ செய்த தீமைக்கு பிறகு நன்மையை செய்துவிடு, அந்த நன்மை அந்த தீமையை போக்கிவிடும். புரியுதா? புகாரி முஸ்லிமுடைய சரி ஆமா ஹதீஸ் ஹசன் அர்ரவ்து நதீர். நீ செய்த தீமைக்கு பிறகு நன்மையை செய்துவிடு, அந்த நன்மை தீமையை அழித்துவிடும், போக்கிவிடும். நான்காவது காரணம், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய முசீபத்துகள், நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், வலிகள், வேதனைகள், அதன் மூலமாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படுது. எப்படி? ஒரு கல்லு தடுக்குது, அல்லது கதவுல இடிச்சுக்கிட்டீங்க, கதவுல கை நசுங்கிருச்சு, அல்லது ஒரு எறும்பு கடிக்குது, அல்லது ஒரு முள்ளு குத்துது, திடீர்னு ஒரு துக்கமான செய்தி கிடைக்குது, மனசு காயப்படுது, அல்லது யாராவது ஏசிடுறாங்க, மனசு கஷ்டப்படுது, எல்லாத்துக்கும் பாவங்கள் அல்லாஹ்வுத்தால மன்னிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கான் ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். துன்யால ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிரமத்துக்கு பதிலாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கவனிங்க, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், மா யுஸீபுல் முஃமின மின் வஸபின் வலா நஸபின் வலா ஹம்மின் வலா ஹம்மின் வலா ஹஸன் ஹத்தா அஷ்ஷௌகதி யுஷாகுஹா இல்லா குஃபிர பிஹா மின் கதாயாஹு. ஒரு மூமினுடைய மனக்கவலைகள், உடல் சோர்வுகள், அவனுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவனுக்கு ஏற்படக்கூடிய மன நெருக்கடிகள் எல்லாவற்றுக்கும் எந்த அளவுக்கு அவனுடைய காலில் முள் குத்தினாலும் அதற்கு பதிலாகவும் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் போக்கிவிடுகின்றான். புரியுதா இல்லையா? ஒரு மனுஷன் மறுமையில் வந்தவன பார்ப்பானா? அமலே செஞ்சிருக்க மாட்டானா? எக்கச்சக்கமான அமல் இருக்குமா? பாவம் செஞ்சிருப்பானா? பாவம் ஒண்ணுமே இருக்காதா? அப்ப அவனுக்கே ஆச்சரியமா போயிடுமா? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போடான்னு சொல்லும்போது யாருலா என்னடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, நீ சோதனையை தாங்கிட்டு பொறுமையா இருந்த பத்தியா, அதுக்காக எல்லா பாவத்தையும் மன்னிச்சாச்சு, அதுக்கு மேலே நீ பொறுமையா இருந்த பத்தியா, அதுக்கெல்லாம் நன்மையாக்கியாச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, அப்பா இப்படி தெரிஞ்சா வாழ்க்கையே கஷ்டமா இருந்தா நல்லா இருந்திருக்குமா? இப்படி மொத்த வாழ்க்கையுமே இன்னும் நிறைய நன்மை கிடைச்சிருக்குமே சொல்லிட்டு ஏன்னா சில பேரால நன்மையை தேடி போய் செய்ய முடியாது, ஆனா அவங்கள்ட்ட பொறுமை இருக்கும். சில பேர் நன்மையா செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஆனா பொறுமை இருக்காம பொணாசிக்கிட்டே இருப்பான். சில பெண்களை பாருங்க, முசல்லா உண்டு எந்திரிக்கவே மாட்டாங்க, எந்திரிச்சாங்கன்னா பைத்தா ஓதுவாங்க. புருஷனை பயத்து, பிள்ளைய பயத்து, எதுக்கு எடுத்தாலும் சரி உடனே ஐயோ ஐ போச்சா நினைச்சா சுச்சோ போச்சா சுச்சோ அல்ல இப்பதானே உன்ட்ட துவா பண்ண இப்படி ஆக்கிப்டியே போச்சு போ 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 என்ன பண்ண போ போ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லுகாத்தூர் வைக்கிறாரு மச்சமா, நான் லுகாத்தூர் ஒரு மணி போய் தங்கி கட்டிப்பாங்க மேடம். இது என்னத்த சொல்லுவோம், இது அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைக்காம நீ உட்காந்து தொழுதுகிட்டே இருக்கிற நம்முடைய அமல்கள்ல ஒரு முக்கியமான அமல் என்ன, நம்ம நல்லமல் செய்யறது வெளிரங்கமான இபாதத்துகள் உடலை அசத்தி செய்யறோமா இல்லையா, அது மட்டுமல்ல உள்ளத்தாலே அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது என்ன உள்ளத்தால செய்யக்கூடிய அமல், எப்போதுமே அல்லாஹ் மேல சந்தோஷமா நம்மளும் இருக்கணும், அப்ப அல்லாஹ் நம்ம மேல சந்தோஷமா இருப்பான். எப்ப இருந்தாலும் இன்னைக்கு விழுந்துச்சு அல்ல பாப்பா, இது என்ன முசிபத்து பிடிச்சவளா இருக்காங்க. காலையில இவளுக்கு உயிரை கொடுத்துருக்கிறேன், எத்தனையோ பேர் தூங்கினவங்க எந்திரிக்கவே இல்லை, இவளை எழுப்பியிருக்கிறன்ல ஒரு அல்ஹம்துலில்லா சொல்றாளா. எந்திரிக்கும் போதே புருஷன்ட்ட சண்டை, எந்திரிக்கும் போதே ஒரே பைத்து, என்ன இவ அல்ல பாப்பா போ அல்ல திரும்பியே பார்க்க மாட்டோம். நிறைவேற்றுகிறான் அவன் மேல சந்தோஷமா இருக்கு. இவன் காலையில எந்திரிச்ச உடனே மனசெல்லாம் டென்ஷனா பாப்பான், இவன் என்னடா முசீபத்து முடிச்சான், முசீபத்திலே ஆரம்பிச்சு முசீபத்திலே முடிக்கிட்டு புரியுதா இல்லையா. எவ்வளவுதான் நம்ம பிரச்சனை இருந்தாலும் அல்லா மேல சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும், ரப்பு மேல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிம்மா, எப்படிப்பட்ட நெருக்கடிக்கு ஆளாயிட்டாலும் சரி, உலகத்துல எப்பேற்பட்ட நெருக்கடிக்கு ஆளாயிட்டாலும் சரி, இபாதத்துல ரொம்ப கவனமா இருப்போம், புரியுதா இல்லையா. இன்னைக்கு குர்ஆன் ஓதணும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுதான், ஆனா அதுக்கப்புறம் நாவுல இருந்து பேச்சு வருது பாருங்க, அதுல இருந்து உள்ளார உள்ளதெல்லாம் கொட்டிடுங்க. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல சட்டில உள்ளதுதான், அந்த மாதிரி அம்மா மேடம் பேசும்போது தான் தெரியும், புரியுதா இல்லையா. மேடம் வந்து அவுளியாவா, எந்த யார் யாருடைய அவுளியான்னு சொல்லிட்டு, ரஹ்மானுடைய அவுளியாவா அல்லது வேற மேப்படியானுடைய அவுளியாவான்னு சொல்லிட்டு அப்பதான் தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும், புரியுதா இல்லையா. அப்ப நம்ம வந்து கவனிக்கணும், அப்ப நம்முடைய பாவங்கள் வந்து எதன் மூலமாக மன்னிக்கப்படுது, நம்ம செய்யக்கூடிய அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களின் மூலமாகவும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. புரியுதுங்களா. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். சூரத்துல் நிசால 123வது வசனம் அல்லாஹ் சொல்றான், மை யஅமல் சூஅன் யுஜ்ஸா பி, யார் ஒரு தீமையை செய்தாலும் அதற்கு அவருக்கு தண்டனை உண்டு சொல்லிட்டு. அவ்வளவுதான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நடுங்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வஐயுனா லம் யஅமல் சூஆ, எங்கல்ல ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாதவர் யாரு ரசூலுல்லாஹ் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அபூபக்கரே உனக்கு உடல் வலி ஏற்படுகிறதா இல்லையா, ஆமா ஏற்படுகிறது, நீ கவலைப்படுகிறாயா இல்லையா, கவலைப்படுகிறேன், உனக்கு சிரமங்கள் ஏற்படுகின்றனவா இல்லையா, ஆமா ஏற்படுகின்றன, இதெல்லாம் அதுக்கு கூலி முடிஞ்சு துன்யால எல்லாம் கிளியர் பண்ணிடும், இதெல்லாம் அதனுடைய கூலிகள் புரியுதா, எல்லாம் அல்லாஹு தஆலா நீக்கி விடுவான். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். எத்தனை ஆயிருக்கு, 4 ஆயிருச்சா. அல்லாஹும்ம 5வது, கபர்ல போய் வைத்த உடனே கபர் ஒரு நெருக்கு நெருக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும், புரியுதா. சில நல்லவர்களுக்கு அவங்களுடைய சில பாவங்களுக்கு உள்ள தண்டனையை கபர்லயே அல்லாஹ் கொடுத்து முடிச்சிருவான், மஹ்ஷர்ல அல்லாஹ் வைக்க மாட்டான், புரியுதா. அப்ப கபருடைய அதாவும் நம்முடைய அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கும். நல்லா பாதுகாக்கணும். அடுத்து ஆறாவது, மும்மின்கள் நமக்காக செய்யக்கூடிய துவாக்கள், பாவ மன்னிப்பு தேடுதல். நம்ம ஹயாத்தா இருக்கும் போதோ அல்லது நம்ம மௌத்தானதுக்கு பிறகோ நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பத்தார்கள் அல்லது நல்லவர்கள் நமக்காக கேட்கிறாங்க பாருங்க துவா. அந்த துவாவின் பொருட்டாலும் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவான். இப்ப பாருங்க சஹாபாக்கள் உலகத்தில் அவங்க மௌத்தா போனதிலிருந்து இன்று வரை கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மூமின்களும் அவங்க பேரை சொன்னாலே ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை புரிஞ்சு கொள்வானாக, எப்படி துவா போயிட்டே இருக்கு பாருங்க. அதே போல இஸ்லாமிய மார்க்கத்துக்காக உழைத்த மார்க்க அறிஞர்கள் அவங்க பேரை சொல்லும் போதே நம்ம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹீமஹுல்லா, அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக அப்படின்னு நம்ம துவா செய்வோம். இப்ப இந்த துவாலாம் அவங்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல ஒரு பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா, மூமின்கள் மூமின்களுக்காக செய்யக்கூடிய துவா, சரியா? அடுத்து ஏழாவது, இறந்ததுக்கு பிறகு நம் சார்பா யாராவது நமக்கு சதக்கா செஞ்சா அல்லது ஒரு மனிதர் ஹஜ்ஜி செஞ்சா, இவர் ஹஜ்ஜி செய்யாம இறந்திருந்தாரு, அவருடைய குடும்பத்தார்களோ அவருடைய நண்பர்களோ அவர் சார்பா அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுறாங்க, இதன் காரணமாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படும். எட்டாவது, கியாமத்துடைய நாள்ல மஹ்ஷர்ல நிற்கும் போது அப்ப ஏற்படக்கூடிய திடுக்கம், அப்ப ஏற்படக்கூடிய அந்த ஒரு அபயகரமான ஒரு பயமான காட்சிகள், அதை பார்த்து இவர் நடுங்குவாரு, அதன் மூலமாகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம். அடுத்து ஒன்பதாவது, புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்புல வருது, மூமின்கள் எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு அவங்க சிராத் பாலத்துக்கு போயிடுவாங்க. அங்க போனா சில பேர் எல்லாம் நிறுத்தி வச்சிருவான். இந்த சில பேர் யாரு? சண்டைக்காரங்க. சண்டைக்காரங்களை நிறுத்தி வச்சு, இந்தப்பா சண்டை போட்டுக்கிட்டீங்கல்ல, இங்கேயே உங்க ரெண்டு பேரும் கொடுக்கல் வாங்கல முடிச்சுக்கப்பா, தீர்த்துக்கப்பான்றோம். இதுக்கு மேல போறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருடைய கொடுக்கல் வாங்கல இங்கேயே முடிச்சுக்குங்க, பேசி தீர்த்துக்குங்க சொல்லிட்டு. அப்ப எப்படி பேசி தீர்த்துப்பாங்க அது நம்ம பின்னாடி பார்ப்போம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வேற. இப்ப இந்த ரெண்டு பேரும் இங்க பேசி தீர்த்து அவங்களுக்கு உண்டான பழி தீர்த்து கொண்டார்களே ஆனால் அப்ப அவங்களை சுத்தப்படுத்திடுவோம் அல்லாஹு தரா, புரியுதா? அப்ப அந்த மஹ்ஷர் மைதானத்துல சிராத்து பாலத்தை கடக்கும் பொழுது அந்த மிச்சம் மீதி அடியார்களுக்கு சம்பந்தமா நடந்த குற்றங்கள் இருக்கா இல்லையா, அந்த ரெண்டு பேருமே சொர்க்கவாசியா இருந்திருப்பாங்க, ரெண்டு பேருமே அமல் நிறைய இருந்திருக்கும், ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவங்களா இருந்திருப்பாங்க, ஆனா ஏதாவது வம்புத்தும்பு பண்ணியிருந்திருப்பாங்க ரெண்டு பேரும், புரியுதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்தி வச்சு இந்த ரெண்டு பேரும் பேசிக்கப்பா, என்ன பேசிக்க போறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் தப்பிச்சு வந்தோமே, நீ என்ன மன்னிச்சிரு, நானும் உன்னை மன்னிச்சு, ஓடி போயிடும் ரெண்டு பேரும், சரியா இல்லையா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அல்லாஹுத்தால உள்ளத்துல அந்த மன்னிக்கக்கூடிய தன்மையை அங்க ஏற்படுத்தும் ரப்பர் ரஹ்மான். அத வந்து அல்லாஹுத்தால அந்த இடத்துல அவருடைய நீதத்தை நிலைநாட்டி, இந்த பாரு உனக்காக நீ உன்னால துன்பப்பட்டவனை கொண்டு வந்து நிறுத்திட்டேன் பத்தியா, நான் வந்து நீ எனக்கு எவ்வளவு வேண்டியவனா இருந்தாலும் அப்புறம் இவனுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு பத்தியா, உனக்கு பாதிப்பை ஏற்படுத்துறவனை கொண்டாந்து உன்னாடி நிறுத்திட்டேன் பத்தியா, இப்ப உன் கையில தான் இருக்கு, புரியுதா இல்லையா? அப்ப என்ன செஞ்சிருவான் மனுஷன் அந்த நேரத்துல, அல்லாஹுத்தால சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரத்துல இருப்பான், எல்லாம் முடிஞ்சு ஏ நானும் போறேன் நீனும் போறோம் வாடா ரெண்டு பேரும் போயிருவோம் சொல்லிட்டு ஓடிடுவான். சுபஹானல்லாஹ், அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டு விட்டால், அவர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டால் அவர்களும் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். பத்தாவது காரணம், ஷபாத், மறுமையில நபிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய சிபாரிசுகள், புரியுதுங்களா? அடுத்து பதினோராவது காரணம், எல்லாத்துக்கும் மேல அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹுடைய அந்த விசாலமான கருணை மன்னிப்பு, புரியுதுங்களா? சரிம்மா, அப்ப இது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப கடைசியா அந்த 61வது பாயிண்ட் தான், அதை மட்டும் நம்ம திரும்ப சொல்லி நினைவுபடுத்திக் கொண்டா இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். வலா யஹ்ருஜுல் அப்து மினல் ஈமான் இல்லா பிஜுஹூதி மா அத்கலஹு ஃபீஹி. நல்ல கவனிங்க, ஒருவர் எதை ஏற்று இறை நம்பிக்கையாளராக மாறினாரோ அதை மறுப்பதன் மூலமே அவர் இறை நம்பிக்கையிலிருந்து வெளியேறுவார். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடை பற்றி சொல்லும் பொழுது இப்ப இன்றைய பாடத்தில் நம்ம விளக்கணும் பாருங்க, எதை நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்றை மறுத்தாலும் அவர் காஃபிராக ஆகிவிடுவார். அது குர்ஆன்ல சொல்லப்பட்டதை மறுத்தாலும் சரி, அல்லது ஹதீஸில் சொல்லப்பட்டது, இஸ்லாமிய மார்க்கத்தில் இது இருக்கு என்று அறியப்பட்ட ஒன்றாக ஆகிவிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக ஆகிவிடுமேனால் அதை மறுப்பதன் மூலமாகவும் அவரு காஃபிர் ஆயிடுவாரு. அப்படி இல்லாம ஏதோ ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியாது, அவர் வந்து அப்படிலாம் இஸ்லாத்துல இல்லையன்னு சொல்லிடுறாரு, அதனால காஃபிர் ஆயிட மாட்டாரு. அவருக்கு சொல்லிக் கொடுப்போம், இல்லங்க இஸ்லாம்ல இருக்கு, இது மார்க்கத்தில் இருக்கு, இந்த பாருங்க ஆதா. அப்படியா? அந்த ஆதாரம் சொல்ல, அதாவது ஆதாரம் போதிக்கப்பட்டதற்கு பிறகு, ஆதாரம் காண்பிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் ஏற்றுக்கொள்ளணும். அப்போதும் அவர் அந்த மறுப்புடைய நிலையில இருந்தாலும் அப்ப காஃபிர் ஆயிடுவார். வித்தியாசம் புரியுதா இல்லையா? இந்த ஒரு வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எது பொதுவாக எல்லாருக்கும் இது இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தது என்று எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ, இப்ப நோன்பு வைக்கிறது ரமதான் மாசத்துல, காஃபிர்கிட்ட கேட்டா கூட சொல்லுவான், ஆமாங்க முஸ்லீம்கள் ரமதான் மாசத்துல நோன்பு வைப்பாங்க, கஞ்சிலாம் குடிப்பாங்க, எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவான். புரியுதா இல்லையா? ஹஜ்ஜி, ஆமாங்க முஸ்லீம்னா எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போவாங்க அப்படிமா, தொழுவுன்னு, ஆமா முஸ்லீம்கள் அஞ்சு வேலை தொழுவாங்களே. அப்ப எது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது என்று எல்லாருக்கும் பொதுவா, புரியுதா, பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கிறதோ அதை அவர் வெளிப்படையா மறுத்துட்டாரா, காஃபிரா போயிடுவாரு. ஏதோ ஒரு சில நுணுக்கமான விஷயம் இருக்கு, அவரு தெரியலன்னு மறுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அறிஞர்கள் அவருக்கு ஆதாரத்தை கொடுக்கறாங்க, இல்லங்க மார்க்கத்தில் இருக்கு, இந்த இருக்கு குரான் ஆயிச்சு, இந்த இருக்கு ஹதீஸ், இந்த இருக்கு சஹாபாக்களுடைய இஜ்மா என்று. அப்ப அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதும் அவர் மீண்டும் மறுத்தாரே ஆனால், மறுப்பதிலேயே தொடர்ந்து இருந்தாரே ஆனால், அவர் காஃபிரா போயிடுவார், அல்லாஹ் பாதுகாப்பு. புரிஞ்சுச்சா? இப்ப இந்த 62வது வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த 62வது வார்த்தைக்கு தான் நம்ம உங்களுக்கு சொன்னோம். எப்படி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல பெரும்பாலான அறிஞர்கள் அவர்கள் ஈமான் என்பது சொல் நம்பிக்கை சொல் செயலை சேர்த்து சொல்றாங்க. ஒரு சில அறிஞர்கள், சில மக்கள், புரியுதா, அவங்க ஈமான் என்பத நம்பிக்கை மட்டும், வாயால சொல்வது மட்டும், அமல்களை எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கிறாங்க, அதுக்கு பிறகுதான். புரியுதுங்களா? இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம படிச்சோம், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய அந்த ஒரு அடிப்படையில தான் இவங்க இந்த அகீதாவை எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த சில பேர் யாருன்னு சொன்னா இமாம் அபு ஹனீஃபா போன்ற அறிஞர்கள், புரியுதுங்களா? ஆனா அவர்கள் அப்படி சொல்லிவிட்டதுனால அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க நம்ம சொல்லிடக்கூடாது. புரிஞ்சுச்சா? ஏன் அவங்க ஈமான் என்பது நம்பிக்கையும் வாயால் மொழிவதும், நம்பிக்கைதான் உள்ளத்தில் இருக்கிறது, அதன் உள்ளத்தில் இருக்குங்கிறது எப்ப தெரியும், வாயால் அவர் சொல்லும் போது தெரியும். யாருக்கு வாயால் சொல்ல முடியுமோ, இப்ப ஊமா அவரால் சொல்ல முடியாது, அவர் சாட செஞ்சா போதுமானது. அப்படி இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாலும் செயல்கள் கண்டிப்பாக ஈமானுக்கு தேவை என்பதில் அவர்களிடத்துல மாற்று கருத்து கிடையாது. புரிஞ்சுச்சா?